மா வீரமகுடம். கரும்புரி மேயர் ரத்னாதரன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990களில் மட்டக்களப்பில் சிலங்க அரசப்படைகளால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு படுகொலைகளோடு நேரடியாக தொடர்பட்ட வாகரைப்படை முகாமின் இரண்டாவது கட்டளை மேலாளரான மேஜர் கருணாநாயக்கா மீது வாகரைப்படை முகாமில் வைத்து 1999 ஆவணி 9 நாளன்று கரும்புலி தாக்குதலை நடத்தி கரும்புலி மேஜர் ரத்நாதரன் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அழகிய ரகசியங்களையெல்லாம் தனக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் கிழக்கின் கிராமங்களில் களவாஞ்சிக்குடி கோடைமேடு கிராமத்தின் அழகையும் வளத்தையும் பற்றாத ஊற்றாய் வடித்ததால் அது பொய்யாகாது. நீரை நிறைத்த அழகும் குளமும் அதன் மீதும் தன் இதழ்களால் வர்ணங்களை அப்படி வைத்திருக்கும் பூக்களும் பறவைகளும் மீன்களும் பசுமையின் ரம்மியத்தில் கரைந்து போய்விடும் மனசு. இத்தனை ரம்மியங்கள் நிறைந்த கோடைமேடு கிராமத்தில் குமாரசாமி பூரணிப்பிள்ளை இணையருக்கு ஆனந்தன் என்ற குழந்தை பிறந்தார். ஆனந்தன் அர்ஜுனனின் வீரத்தையும் அபிமன்யுவின் விவேகத்தையும் கொண்டவனாகத்தான் பிறந்தார். கிழக்கின் விடிவெள்ளிகளாகியவன் உன்னால் விடி நட்சத்திரமாவான் என்ற உண்மை இக்காலம் எழுதி வைத்தது போலும். அவன் கடவுளின் குழந்தையாகவே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், வரலாறாகி போனான் என்பதையும் காலம்தான் தன் பொன்னேட்டில் பொறுத்து கொண்டது. கல்வியில் சிறந்த மாணவனான ஆனந்தன் விவசாயத்தை நம்பிய உழைப்பாளியான அவனது தந்தைக்கு கல்வி நேரம் தவிந்த நேரங்களிலெல்லாம் கை கொடுத்து கொண்டிருந்த தர்மனவன். புயலின் வீச்சையும் வேகத்தையும் அவன் பங்கு கொள்ளும் விளையாட்டுக்களில் வெளிப்படுத்தும் சிறந்த விளையாட்டு வீரனும் கூட. அமைதியான நீரோடையின் அசைவில் கேட்கும் மெல்லிய சங்கீதம் போல போதுமானது பார்வையும் பேச்சும் தன்னடக்கம் எல்லோரையும் மதிக்கும் பண்பையும் கொண்ட மகத்தானவனவன். அடக்குமுறையாளர்களின் அக்கிரமங்களை ஆதிக்க வரியர்களின் அநியாயங்களையெல்லாம் அவனது கிராமமும் காலத்துக்கு காலம் சந்தித்து கொண்ட சோக வரலாறுகள் பலதை தன்னோடு சுமந்து கொண்டிருந்த துயரங்கள் ஆனந்தனையும் தாக்காமல் கடந்து போகவில்லை. பயமும் பதற்றமும் பலியெடுப்புகளின் இரத்த வாடையும் ஆனந்தனின் ஞாபகப் பதிவில் பதியப்பட்ட ஆறாத வடுக்கள் அவனது குழந்தை நெஞ்சில் நீங்காத துயரத்தை நிரந்தரமாக்கியது. இரண்டாம் கட்ட கிளப்போர் தொடங்கிய 1990களின் நடப்போதில் அவனது பிறந்த ஊரையும் அவனது மாவட்டத்தையும் புனக்காடாக்கி கொண்டிருந்த தீனவாத சிங்களம். 10,000 மேற்பட்ட சிங்களப்படை வெறியரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெட்டியும் குத்தியும் சுட்டும் தமிழீர்கள் பலியெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த கொடுமை நிறைந்த நாட்கள் அவை. 1990 ஆணி 12 அன்று களவாஞ்சிக்குடி விசேட அதிரடிப்படையினரை சுற்றி வளித்து புலிகள் தாக்குதல் தொடுத்தார்கள். எதிரி கிராமங்களை நோக்கி உட்புகுந்து கொண்டிருந்தால் வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவுகள் சொத்துக்கள் உடைமைகள் யாவையும் விட்டுவிட்டு தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறி அயல் கிராமங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள் மக்கள். ஊர்கள் அமைதியாகியது கொலைஞர்கள் தங்கள் முகாமுக்கு போயிருப்பார்கள் என நம்பிய மக்கள் முதல் நாள் பசியோடு ஊரை துறந்தவர்கள் மறுநாள் பசியோடு தங்கள் வீடுகளை அடைந்தார்கள். ஆனந்தனும் அவனது குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தார்கள். முதல் நாள் சமைத்த உணவை ஆனந்தனும் அவனது குடும்பத்தினரும் சாப்பிடத் தொடங்க அங்கே பேரதிர்ச்சி அவர்களை தாக்கியது. ஊரை விட்டு போய்விட்டார்கள் என நம்பி ஊர் வந்தவர்களின் வளவுகளில் ஒளிந்திருந்த சிங்களப்படை துப்பாக்கி முனை அவர்களை சூழ்ந்தது. ஆனந்தனின் குடும்பத்தோடு அயலவர்களையும் சேர்த்து 17 களவாஞ்சிக்குடி முகாமுக்கு அழைத்துச் சென்றது. தங்கள் பாதுகாப்புக்காக அவர்களை தங்கள் முகாமுக்கு அழைத்துச் சென்ற அந்த படைகள் அந்த 17 வீடுகளுக்கு செல்லுமாறு பணித்தார்கள். உயிர் தப்பிய நிம்மதியில் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வெடிச்சத்தங்கள் அவர்களின் நடையின் பின்னே வேகத்தை தளர்த்தி போட்டது. செல்லும் வழியெங்கும் வெட்டியும் குத்தியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட பிணங்களை எண்ணிக்கொண்டே அவர்கள் வீடுகளை அடைந்தார்கள். அன்று 43 அப்பாவி தமிழ் உயிர்கள் அந்த சிங்கள கொலைகார படைகளால் கொன்றொழிக்கப்பட்டன. ஆனந்தனின் அமைதியான முகத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள். அவன் கண்முன்னே பிணங்களாக கிடந்த மனிதர்களின் நினைவுகள் அவனது அமைதியை கொன்றது. எருவில் கண்ணகி வித்தியாலத்தின் கல்வி பயந்து கொண்டிருந்தவனின் பாதையை மாற்றி ஆதிக்க சிங்கள வரியர்களின் பலியெடுப்புகள் அவனது கல்வியை தொடர முடியாமல் தடுத்தது. சாதாரண தர கல்வியோடு கல்வியை நிறுத்திவிட்டு விடுதலை வேண்டி புனித பாதையில் ஆனந்தன் துளியாகினான். மென்மையான இயல்பும் மிருதுவான சிந்தனையும் கொண்ட ஆனந்தன் பயிற்சிக்கு சென்று பயிற்சி முடித்து ஆயுதமேந்திய பொது இரும்பின் ரொக்கத்தையும் இமயம் வெல்லும் ஒழுக்கத்தையும் இலட்சிய உறுதியையும் பெற்று வழிவந்தார். ஒரு போராளியாக களமாடும் புலிவீரனாக பரிணமித்த ஆனந்தன் என்ற சொந்த பெயரை கொண்ட ரத்னாதரன் என்ற ஆற்றலாளனாய் புலிகள் இயக்கம் பெற்றுக் கொண்டதவன். களமாடும் தருணத்தில் நெருப்பின் மையமாக போரிடும் ரத்னாதரனின் திறமை மருத்துவ பிரிவு உள்வாங்கிக் கொண்டது. மருத்துவ போராளியாக துப்பாக்கி ஏந்திய கையில் மருத்துவ கருவியை தாங்கிக் கொண்டு களங்களில் நின்றார். அவரது முதல் மருத்துவ பணி புனகரை கூட்டுப்படை தலைமையிலான புலிகளின் தாக்குதலின் போது ஆரம்பமானது. முதல் மருத்துவ கள அனுபவத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ளும் தனது தேடலையும் முயற்சியையும் கைவிடாமல் கடமையை மறவாத செயல் வீரனாகினான். 1994 மீண்டும் மட்டக்களப்புக்கு சென்றார். களமாடும் போராளிகளுக்கு மருத்துவனாய் மட்டுமன்றி தாயாக தந்தையாக அவர்களின் எண்ணங்களின் செயலாக மாறிப்போனான். மட்டக்களப்பு கட்டுப்பிடிப்பு முகாமிலான தாக்குதலில் ஜெயந்தன் படையணியின் முதல் மருத்துவ போராளியாக கடமையேற்றவன் செய்த மருத்துவ பணியானது காலத்தால் மறக்காத சாதனை. மருத்துவத்துறை சார்ந்து தனது ஆற்றலை வளர்த்து கொள்ளும் முகமாக மருத்துவத்துறையில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கற்றுக்கொண்டான். கற்ற மருத்துவத்தை களத்தில் செயற்படுத்துகின்ற போது புதிய புதிய அனுபவங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு போராளிக்கும் அவன் தாயாக தந்தையாக மருத்துவனாக மட்டுமன்றி அண்ணனாக தம்பியாக நல்ல ஆசானாக அவன் எடுத்த அவதாரங்கள் பல. எத்தனை கடுமையான ஆபத்து நிறைந்த காயங்களோடு போராளிகள் வந்தாலும் அவர்களை அவனது வார்த்தைகளே உயிர் கொடுத்து அவர்களை இயங்க வைத்துவிடும். அப்படித்தான் அவன் எல்லா மனங்களையும் வென்ற மருத்துவ போராளி. ரெட்நாதரனின் ஆற்றல் அவதானிக்கப்பட்டு 1994 சந்திரிகா அரசுடனான பேச்சுவார்த்தை காலத்தில் மாவடி முன்மாறிக்கோட்ட மருத்துவ பொறுப்பாளராக நியமனம் பெற்று தனது பணியை தொடர்ந்தார். மருத்துவ போராளியாக போராளிகளுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக செயற்பட்ட ரெட்நாதரன் அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்து ஒருபோதும் அந்த வலிகளை வெளிக்காட்டாமல் சாதனை ஒன்றுக்கான கனவோடு வாழ்ந்த சரித்திரம் அவள். அவனது மருத்துவ பொறுப்பாளர் லிப்சங்கனல் சாண்டோவுடன் தனது கனவுகளை எல்லாம் சொல்லி சொல்லி இலட்சிய நெருப்பை இதயத்தில் மூட்டித் திரிந்த கரும்புலி அவன். கரும்புலியாயே கனவு வளர்த்த புலிவீரன் 98 ஆடி மாதம் அம்பாறையை சென்றடைந்தான். மிகுந்த சவால்கள் நிறைந்த அந்த நாட்களில் சிங்களவர்களாலும் முஸ்லீம்களாலும் பாதிப்பையும் பயத்தையும் சந்தித்த காலம் அது. அத்தனை சிரமங்களையும் அம்பாறையின் ஆறுகளோடும் கடலோடும் போராடி நீரோடும் நிலத்தோடும் உலகும் எதிரிகளின் அச்சுறுத்தல்களோடும் சோர்ந்து போகாமல் உணவு எடுத்து கொண்டு போய் சக போராளிகளுக்கு உணவளித்து உயிரளித்து களமாடும் போராளிகளோடு தனது மருத்துவ பணியை செய்ய சென்றிருந்தான் ரத்நாதரன். அம்பாறை காட்டில் வாழ்ந்த போராளிகளோடு தானும் வாழ்ந்து களமாடி திரும்பும் வீரர்களின் மருத்துவனாகினான். அம்பாறை மண் சந்தித்த அனைத்து அவலங்களையும் தானும் அனுபவித்து அவலம் தந்தவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கும் நாளின் விடிவுக்காக விழித்திருந்து களமாடிய மருத்துவ புலி ரத்நாதரன் 1999 மாசி மாதம் சிவமூர்த்தி மேட்டுப் பிரதேசத்தின் மருத்துவனாகி பணிபுரிந்த கடவுளவன். திறமைகள் சார்ந்து போராளிகளை வளர்த்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் ஆசானாக பலரை உருவாக்கினான். கருணியே நிறைந்த அவனது கவனிப்பில் விழுகின்ற அனைவரையும் ஆற்றல் மிக்கவர்களாக்கிய பெருமையெல்லாம் கொண்ட பெருவிருட்சம் அவன். எல்லோரையும் எளிதில் கவர்ந்துவிடும் அவனது அன்பு பேச்சு ஒவ்வொரு போராளியின் மனதிலும் அவனை நிரந்தரமாக்கியது. அழகான வாகரை மண்ணில் புலிகளின் வரலாறு முக்கியம் வாய்ந்த பெருமைகளை எல்லாம் கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியில் வாகரையிலே 90 நடத்தப்பட்ட வாகரை மாநாடு ஒரு வரலாற்றின் சாட்சியம். வாகரை மண்ணில் ஒரு தளம் அமைக்கப்படுகிறது. அந்த முகாமின் பொறுப்பு அதிகாரிகளில் ஒருவனான 2வது கட்டளை அதிகாரி கர்ணநாயக்கா என்ற சங்கிலி என்பவன் அங்கு அதிகாரியாக வந்திருந்தார். தனது சண்டை திறனாலோ அவனது திறமையாலோ அவனுக்கு அதிகாரி பொறுப்பு கிடைக்கவில்லை. கிழக்கில் அவன் தமிழர்கள் மீது நடத்திய படுகொலைக்கான கௌரவமாகத்தான் அந்த பொறுப்பு அதிகாரி தலைமை உயர்வை அவனுக்கு கிடைத்திருக்கிறது. மட்டக்களப்பு மக்களின் உழைப்பில் விளைந்த பணம் பொருள் பொன் எல்லாவற்றையும் தனது அதிகாரத்தால் பறித்து கொண்டவன் கருணநாயக்கா. தமிழரின் உழைப்பில் புறப்பட்ட பொன்னையெல்லாம் கொள்ளையடித்த கருணநாயக்காவுக்கு தமிழர்கள் வைத்த பெயர் சங்கிலி. சங்கிலி வருகிறான் என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பேதமின்றி காலனை காணும் பீதியை உணர்வார்கள். அத்தனை கொடுமைக்காரணவன். அவன் ஆசைப்படுகின்ற பெண்கள் யாரையும் விட்டு வைத்ததில்லை. தனது ஆயுதத்தின் துணையோடு அவனால் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களின் தொகை கணக்கில் எழுதப்படாதவை. 87 மட்டக்களப்பு தோணிதாட்டமடு பிரதேசத்திலே வயல் வேலை செய்யும் தொழிலாளிகள் தமது வாடிகளில் வேலையின் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உழைப்பின் களைப்பில் உறங்கிய அந்த அப்பாவி உயிர்களுக்கு சங்கிலியும் அவனோடு 60 மேற்பட்ட சிங்கள படைகளும் இரவோடிரவாக சுற்றி வளைத்தது தெரியாது அவர்களுக்கு. அந்த வாடிகளில் உறங்கிய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் யாவரையும் வெட்டை ஒன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றவன் அந்த கயவன். அதுபோலவே 2 கட்ட கிடப்போர் ஆரம்பித்த 90 வந்தார்மூலை பல்கலைக்கழகத்தில் இருந்த 158 தமிழ் மாணவர்களை கொன்றளித்த கொலைகாரனவன். மாவடி உடையில் 36 பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்று சென்ற கொடியவன். கல்முனை ஒந்தாச்சி மடம் காயங்கனி பகுதியில் செய்த கொலைகளுக்கும் கொடுமைகளுக்கும் எண்ணிக்கையோ பதிவுகளோ இல்லாத சாட்சியமற்ற படுகொலையின் பிரதானி அவன். வாகரே முகாமின் அதிகாரியாக வந்த சங்கிலி அங்கு பெறநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் இருந்து பொதுமக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் பொறுப்பை தானே முன்னின்று செய்தான். மக்களோடு பழகி போராளிகள் பற்றிய தகவல்களை திரட்டி அவன் செய்த கொலைகளின் இரத்த சாட்சியங்கள் வாகரை மண்ணால் என்றும் மறக்க முடியாதவை. எதிரியின் கை ஓங்கியும் காட்டிக் கொடுப்புகளும் எதிரிக்கு சாதகமாக இருந்தமையால் புலிகளால் அதிகம் அங்கு எதையும் செய்ய முடியாது போனது. ஆனால் சங்கிலியனின் கொடுமையை தினமும் வாகரேவன் அனுபவித்துக் கொண்டே இருந்தது. பெரும் தொல்லையாகவும் கொலைகளை செய்து கொண்டிருந்த சங்கிலியை வாகரையிலிருந்து அழித்தால் மட்டுமே நிம்மதி என்பதை அந்த மண்ணும் மக்களும் உணர்ந்த நேரம் அது. மட்டம்பாறை தளபதிகளில் ஒருவரான தளபதி ஜீவன் அவர்களுக்கு கரம்பொலி தாக்குதல் ஒன்றை நடாத்த கட்டளை கிடைக்கிறது. சங்கிலியினும் அவனது அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தாக்குதலுக்காகவே அந்த திட்டம். தாக்குதலுக்கான ஆலோசனையை தளபதி நாகேஷ் அவர்களிடம் பெற்று இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக செயற்பட்ட தளபதி ரமணன் அவர்களின் ஆலோசனையோடு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. வேவ வீரர்கள் சங்கிலியை தொடர்ந்து வேவுத்தரவுகள் சேகரிக்கப்பட்டது. வேவுத்தரவுகளின் அடிப்படையில் கரும்புலி தாக்குதல் நடத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. நான் நீ என கரும்புலிகள் காத்திருந்தார்கள். அவர்கள் போல 6 வருடங்கள் கரும்புலியாகும் கனவோடு ரட்னாதரனும் காத்திருந்தான். அவனுக்கான இந்த இலக்கை அடையும் நாளுக்காக அவன் காத்திருந்த நாட்கள் எல்லாம் அவனது இலட்சியத்தின் உறுதியை உரமாக்கி அவனை ஒரு கரும்புலி நெருப்பாகவே வளர்த்தெடுத்தது. எண்ணுக்கணக்கின்றி கிழக்கு மண்ணின் உயிர்களை கொன்று குவித்த சங்கிலிக்கு சாவை அனுப்பும் நாளை நிர்ணயித்து காத்திருந்தான் கரும்புலி ரத்நாதரன். 1999 2 நாள் அன்று இலக்கை அடையும் கனவோடு கதிரவழி மண்ணில் மக்களோடு கலந்தான். அவன் தங்கியிருந்த வீட்டாருக்கு அவன் ஒரு மருத்துவ போராளியாகவே அறிமுகமாகினான். மேற்படிப்பை மேற்கொள்ளும் போராளியாகவே அவனை அவர்கள் நினைத்தார்கள். கதிரவழி மண்ணில் அவன் உறவாகாதவர்களே இல்லாத அளவு அவன் சிறுவர்கள் பேயோர் வரை அன்பை பெற்றிருந்தான். அந்த ஊரின் விளையாட்டு வீரர்களோடு விளையாடி ஒவ்வொரு நுண்ணிய விடயங்களிலும் அவதானமாக தனது இலட்சியத்தை வீச்சாக்கிய நெருப்பு அவன். 1999 8 அன்று தனது தாக்குதல் இலக்கு நோக்கி பயணிக்க இருந்தான். கரும்புலிகளின் இறுதி நாள் இறுதி பிரியாவிடை அவர்களது இறுதி ஆசைகள் என அவர்கள் சொல்லிவிட்டும் எழுதிவிட்டும் போகும் கதைகளோர் 1000. ரட்னாதரனும் எழுதவும் சொல்லவும் நிறைவே வைத்திருந்தான். ஆனால் தனக்கான இலக்கை அடையும் கவனத்தில் அவன் ஒவ்வொரு கரும்புலிக்குமான திடமும் திறமும் கொண்ட வீரனாகவே விரைந்தான். பொறுப்பாளர்கள் போராளிகள் சூழ அவர்களோடு அவன் இறுதி விடைபெறும் நாள். அவனுக்கான கோழிக்கறியும் இடியப்பமும் தயாராக இருந்தது. அவன் இடியப்பங்களை தனது தட்டில் வைத்து சாப்பிடத் தொடங்கினான். அருகில் இருந்த போராளி மேலும் 2 இடியப்பங்களை அவனது கோப்பையில் வைத்தான். இதையும் சாப்பிடு. இல்லை இது போதும், கனக்க சாப்பிட்டா ஜக்கர் கட்ட சிரமமாயிடும் என மறுத்து 2 இடியப்பங்களை மட்டுமே சாப்பிட்டு முடித்து கையை கழுவினான். இறுதி பிரியாவிடை நடந்து 2 மாதங்களின் பின்னர் ரட்னாதரன் தனது இலட்சியத்தில் வெற்றி பெற்று உறங்கினான். 2 மாதங்களும் அவன் உணவை உறக்கத்தை மறந்து செயலாற்றிக் கொண்டே இருந்தான். ஒரு விடுதலை போராளி, ஒரு விடுதலை வீரன் எப்படி வாழ வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் அடையாளமாக வாழ்ந்தவன் ரட்னாதரன். தனது உணவில் கூட கவனமாக இருந்து உணவை கூட ஒருத்து தனது இலட்சியத்திலும் இலக்கிலும் உறுதியோடு இருந்த அந்த கணங்களை மறக்க முடியாது. 2 இடியப்பங்களை கோப்பையில் வைத்த போராளியின் கண்கள் ஈரத்தையும் துயரத்தையும் தந்து போன அவரது நினைவுகளையும் என்றும் நினைத்து அவனது இலட்சியத்தின் முன்னால் தோற்று போனதை நினைத்துக் கொள்கிறான் அந்த போராளி. விடிகாலை 1999 9 ரட்னாதரன் தயாராகினான். சங்கிலியும் அவனது படைகளும் அவனது தியாகத்தில் அழியும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. மணித்துளிகள். கதிரவழியிலிருந்து நடந்து சென்று வாகரையை அடைந்தான் அந்த கரும்புலி. வாகரையில் அவன் நடத்த இருந்த தாக்குதலின் இலக்கான முகாமிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் வீடொன்றில் வெடியங்கியை அணிந்து காத்திருந்தான். காற்றோட்டம் குறைந்த அந்த அறையில் அவன் காத்திருந்தான். மக்கள் நிவாரணம் பெறுவதற்காக வரத் தொடங்கியிருந்தார்கள். வயிற்று பசியோடு அவன் அந்த குகையில் லட்சிய பசியை வெல்லும் கனவோடு காத்திருந்தான். நா வறண்டது, தண்ணீர் குடிக்க வேண்டும் போலே இருந்தது. ஆனால் அவனோ நா வறண்டு பசி உடலை வருத்திய போதும் உயிர் குடிக்கும் சங்கிலியின் கதை முடிக்க காத்திருந்தான். காலை 5:15-12:04 எதிரியின் பிரதேசத்துக்குள் ஒளிந்து கிடந்தான். முகாம் அதிகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கம்பி வேலிகள், தடுப்புகள், மண்ணரங்கள் என எதிரி தனது எல்லையை கடுமையான பாதுகாப்பு வியூகத்தால் காத்து வைத்திருந்தார். முகாமுக்குள் செல்லும் பிரதான பாதையில் வட்டக்கொட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் பிரதான அதிகாரிகள் சந்தித்து கூடும் இடமாக இருந்தது. நிவாரணப் பொருட்களை காவி வரும் பார்வையைத் தொடர்ந்து 4 பேருந்துகளிலும் 3 ரக் வண்டிகளிலும் சிங்களப்படைகளின் பாதுகாப்பு கவச வாகனங்களோடு வந்து கொண்டிருந்தது சிங்களப்படை. மிதி வண்டியில் வந்த சங்கிலி வட்டக்கொட்டிலில் போய் அமர்ந்தான். சங்கிலியின் நடமாட்டத்தை ரட்னாதரன் அவதானித்தபடி இருந்தான். இலக்கை நெருங்கும் கடைசி மணித்துளிகள். சிங்களப்படைகளின் நடமாட்டம் வலிமை போல அதிகரித்தது. மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்வோரும் வரிசையில் நிற்போருமாக பொழுது தனது இயல்பான நாளாக இயங்கிக் கொண்டிருந்தது. உடலில் வெடியங்கி பொருத்திய கரும்புலி ரட்னாதரன் எழுந்தான். ஒரு கையில் உரப்பையில் அரிசியும் கையில் கூப்பன் நட்டையும் கொண்டு நடக்கத் தொடங்கினான். ஏது மறையாதவன் போல தானும் ஒரு பொதுமகன் போலவே சென்றான். அவனை வழி அனுப்பிய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் பசியை வெல்ல அரிசி சுமக்கும் மனிதன் போல மாறியிருந்தான். அழகான அந்த முகம், ஆழமான விடுதலையின் பாசம், விடியப் போகும் தேசத்தின் கிழக்கு விடிவெள்ளியாக அவன் நடந்தான். தடைகள் எதுவுமின்றி சங்கிலியையும் அவனது கூட்டத்தையும் அழிக்கும் இலக்கின் தூரம் சில அடிகள் கைகூடுவிடும் தூரத்தில் இருந்தது. கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த சிங்கள படைகளின் முன்னால் கரம்புரி ரத்நாகரன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒருவன் அவன் மீது சந்தேகம் கொண்டு இடைமறித்தான். எங்கே போகிறாய் என விசாரித்தான். அரிசி அளவு குறைவாக இருக்கிறது, கருணாநாயக்க ஐயாவிடம் காட்டிச் செல்லப் போகிறேன் என்று அவனை தாண்டி நடக்க முனைந்தான். அவனில் சந்தேகம் கொண்ட அந்த சிங்கள படையால் அவனை கட்டிப்பிடித்தான். ரட்நாதரனோ புலிகளின் தாகம் தமிழில் தாயகமென உறக்கச் சொல்லி வடித்தான். அத்தனை காலம் கிளத்தில் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வதைகள் செய்த கருணாநாயக்காவும் அவனது சகாக்களும் அங்கே அடையாளங்களின்றி அழிந்து போனார்கள். அழிவுகளையும் இழப்புகளையும் சிறு அகவி முதலே பார்த்து வளர்ந்த அந்த தாகங்களோடு விடுதலை போராளியாகி களமாடிய வேங்கை மருத்துவ புலியாகி மருத்துவனாகி இறுதியில் கரும்புலியாகும் கனவோடு அலைந்து தன் கனவை நிறைவேற்றி பாகரை மண்ணுக்கு பெரும் தொல்லையாயிருந்த பகைவினையும் அவரது கூட்டத்தையும் அழித்து ரட்நாதரன் கரும்புலி மேஜர் ரட்நாதரனாக பாகரை காற்றோடு கலந்தான். அன்பின் வடிவாய் ஆற்றலின் உருவாய் இலட்சிய போராளியாய் இறுதி வரை சுமந்த கனவை நனவாக்கும் தோழர்களையும் தேச மக்களையும் நம்பி தனது கடமையை முடித்து காற்றோடு காற்றாகி போனான் மேஜர் ரட்நாதரன். அவன் கனவுகள் வாகரே மண்ணிலும் அந்த மண்ணின் உயிரிலும் கலந்து இருக்கிறது. கரும்புலி மேஜர் ரட்நாதரனின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
இருந்தவர் சில பேர் அறிந்தவர் சில பேர் பூவினில் வருமோ பூகம்பம் என விருந்திடும் இந்த புயல்களை எண்ணி வியந்தவர் அறியார் ஆரம்பம். தர்மமடா தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா. போகும் திசைகள் யாவும் நிபடின் காலின் கீழே கைகட்டும் வான் மேகம் கூட போகும் தேச புயலை கண்டு வாய் பொத்தும் பூவும் புயிலும் ஆடும் மயிலும் இவரை கண்டால் கை தட்டும் எங்கள் பாச தலைவன் விழிகள் மட்டும் போகச் சொல்லி நீ கொட்டும் தாயில மீதி தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா. பகைவன் உள்ளமோ இவரின் நினைவில் இரவும் பகலும் பயம் கொள்ளும் இனி தமிழர் உயிரை எவர் தொட்டாலும் அவரின் உயிரை புயல்கள் இனி போவாய் மகனோர் புயலாம் கடலோர் புயலாம் மண்ணே புயலாய் இனி மாறும் இங்கு மரங்கள் கூட தேச புயலாம் மாறும் மாறும் கொடியேறும் ஆயில மீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா ஆயில மீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா சப்பியல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா புரிந்தவர் சில பேர் அறிந்தவர் சில பேர் பூவினி வருமோ பூகம்பம் என விரிந்திடும் இந்த புயல்களை எண்ணி வியந்தவரா